ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீகய அகாயோ இந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. எனதன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். இங்க இந்த பதத்துல ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில ஒரு கருத்து சொல்றார். முதல் எழுத்தையும் சொல்றார், கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவியுங்கள் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு அந்த கொள்கைய மக்கள் மத்தியில பரப்பின் இருக்காங்க. கடினமா உழைக்கணும், வாழ்க்கை கடின உழைப்புக்காக, இது மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படும். கடின உழைப்புக்கு இணை வேறு எதுவும் இல்லை, உழைப்பே உயர்வு தரும், இது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கேட்டுருக்கோம். அந்த கருத்துக்கள் எல்லாமே இங்க அந்த கருத்துக்களுக்கு அந்த அதை எடுத்து சொல்லக்கூடியவங்க ஒரு வகையான வெறி கொள்கையை பிடிச்சவங்கன்னு சொல்லப்படுறாங்க. பண வெறி கொள்கை, மம்யூனிஸ்ட் பிலோசபி. மம்யூனிஸ்ட் அப்படின்னா பணம் 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 அலையிறாங்க. அப்படி பணம் பணம் பணம்னு அலையிறவங்க இந்த கருத்து தான் வச்சிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது புலன் பயிற்சி அனுபவிச்சாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. இப்படி பல விஷயங்கள் நம்ம மனித சமுதாயத்துல கேள்விப்படுறோம். இந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது மக்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்றைய சமுதாயத்துல குறிப்பா ஒன்றோடு அது பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ஆயிடுது. அதுவும் தற்கால இந்தியால பார்த்தோம் அப்படின்னா எல்லா தொழில்லையுமே வந்து எல்லா தொழில் எல்லா செயல்கள்லையுமே வந்து கடுமையான போட்டி இருக்கு. ஸோ அந்த போட்டிக்கு மத்தியில வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருத்தர் கடினமா உழைத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு சிலர் கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, அவங்களே விருப்பப்படுறாங்க, நான் கடினமா உழைச்சி நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் கடினமா உழைக்கிறதுக்காக பலவந்தப்படுத்தப்படுறாங்க, ஆனா அவங்களும் கடினமா உழைக்கிறாங்க. ஆக மொத்தம் சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கடினமான உழைப்புல தான் இருக்கிறாங்க. பல பேர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சொந்தமாகவே அனுபவம் இருக்கு. நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தபோது பல பேர் எனக்கு தெரிஞ்சு அரக்கோணம் காட்பாடி வேலூர் அங்கெல்லாம் இருந்து பல பேர் சென்னைக்கு வேலைக்கு வருவாங்க. என்ன தீன்தயா கரெக்டு தானே, அவர் வேலூர்ல இருந்து வந்திருக்க. காலையில 6 மணிக்கு வேலூர்ல ட்ரெயின் ஏறுவாங்க, 5 மணி 6 மணிக்கு சென்னைக்கு வருவாங்க. நாள் முழுக்க வேலை செய்வாங்க கடினமா. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணியோ 7 மணியோ 8 மணிக்கோ சென்னையில இருந்து இன்னொரு ரயில் வண்டி பிடிச்சு வேலூர் போவாங்க. இது வந்து ஒரு சர்வசாதாரணமாயிடுச்சு. இது வந்து ஏதோ நம்ம இங்க சேலம் தக்கம் வேணா நினைக்கலாம், அதெல்லாம் யாரு அப்படிலாம் யாருங்க வேலை செய்வா காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நமக்கு வேணா அது ஆச்சரியமானதா தெரியலாம், உலகத்துல அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்களா மாறிட்டு வருது. உண்மையில சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இங்க வேலை செய்யறவங்க மட்டும் சொகுசா வேலை செய்யறாங்க அப்படிங்கறது கிடையாது, எல்லாருமே கடினமான உழைப்புல இருக்காங்க. இந்த கடினமான உழைப்பை எல்லாம் எதுக்காக ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னா அவனுடைய புலன்களுக்கு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இந்த புலன் இன்பத்தை அடையறதுக்காக ஒருத்தன் எத்தனையோ விதமான முயற்சிகள்ல ஈடுபடுறான், எவ்வளவுதான் கடினமா வேலை செய்ய முடியுமோ அவ்வளவுதான் அந்த அளவு கடினமா அவன் உழைக்கிறான். இந்த புலன் இன்பம் அப்படிங்கறதே மனிதனுக்கு நல்லது கிடையாது, நமக்கு அது வந்து பொருத்தமானதே கிடையாது. புலன் இன்பம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கை புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கானது கிடையாது. ஆனா மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்றாங்க. பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த புலன் இன்பத்தை பத்தி இன்னும் விவரமா கொடுக்கற. அங்க அவர் சொல்ற 18வது அத்தியாயத்துல 37, 38, 39 இந்த மூன்று பதங்கள்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புலனின்பத்தை வந்து மூன்று குணங்கள்ல பிரிச்சு விளக்குறார். முதல்ல அவர் சொல்ற, ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருப்பினும் இறுதியில் அமுதத்தை போன்றதும் ஆன்ம உணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லாரும் புலனின்பத்துலதான் ஆசையோட இருக்காங்க. எப்படி நான் என்னுடைய புலன்களுக்கு இன்பம் தரது, எப்படி என்னுடைய கண்களுக்கு நான் இன்பத்தை கொடுக்கறது, எப்படி என்னுடைய காதுகளுக்கு நான் இன்பத்தை கொடுக்கறது, எப்படி என்னுடைய மூக்கிற்கு நான் இன்பத்தை கொடுக்கறது, எப்படி என்னுடைய நாக்கிற்கு நான் இன்பத்தை கொடுக்கறது, எப்படி என்னுடைய உடலுக்கு, என்னுடைய பரிசத்துக்கு, தோலுக்கு இன்பத்தை கொடுக்கறது. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த புலனின்பத்தை நாடி தங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் செலுத்தின் இருக்காங்க. அதுக்கு ஒரு சிலர் என்ன மாதிரியான புலனின்பத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த புலனின்பத்தினுடைய தரம் ஆரம்பத்துல கடினமா இருக்கும், அதுக்கப்புறம் முடிவுல வந்து அது இன்பத்தை தரக்கூடியதா இருக்கும். நம்ம பார்க்கலாம், ஒரு சிலர் அவங்களுடைய புலனின்பத்திற்காக ஒரு சில கஷ்டங்களை எடுத்துப்பாங்க. ஆரம்பத்துல பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா அவங்க சமூக சேவை அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு வந்து நான் உதவி செய்யறேன், அதுக்காக நான் கஷ்டப்படுறேன், மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு உழைப்பான், உழைச்சி வரத வச்சு மக்களுக்கு வந்து உதவி செய்வான், அது மூலமா அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆக மொத்தம் அதுவும் புலனின்பம் தான். மக்கள் நினைக்கிறான், அவன் வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க இவரு கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் மக்களுக்கு தானம் கொடுத்துட்டாருங்க, அதனால அவருக்கு வந்து புலனின்பமே கிடையாது, தியாகி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுவும் ஒரு வகையான புலனின்பம். ஆனா அது கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய புலனின்பம், சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய புலனின்பம். சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய புலனின்பம் இப்படி இருக்கு, அவன் ஆரம்பத்துல கஷ்டப்படுறான், அதன் மூலமா ஏதோ ஒரு இன்பத்தை பின்னாடி அவன் அடையறான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துல அனுபவிக்கிறதுக்காக பழங்கால கலைகள் தான் கத்துப்பாங்க, அந்த கலைகள் மூலமா அவங்க வந்து ஆனந்தத்தை அடைவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இசை இலக்கியம் இதெல்லாம் படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் படிக்கிறது மூலமா பின்னாடி அவங்க வந்து அந்த இசையை ரசிக்கிறது, அந்த காவியத்தை ரசிக்கிறது, அந்த மாதிரி சத்துவ குணத்துல அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா ஆக மொத்தம் அதுவும் வந்து புலனின்பம் தான். அப்புறம் பகவான் சொல்ற, ஆரம்பத்துல அமுதம் போல இருக்கும், இறுதியில விஷத்தை போல இருக்கும், இத்தகைய இன்பம் வந்து ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய இன்பம். ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய இன்பம், அதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பொருளுரையில உதாரணம் கொடுக்கறது என்னன்னா காமசுகம். ஆரம்பத்துல பார்க்கும்போது அது ரொம்ப ஆனந்தமா தெரியும், அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளானதுக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து விஷத்தை போல இருக்கும். ஆரம்பத்துல அமுதத்தை போல இருக்கும், இவ்வளவு அமிர்தம் புலன்கள் அந்த புலனுபவிச்சு பொருள்களோட தொடர்பு கொண்ட உடனேயே அனுபவம் ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் ரஜோகுணத்தினுடைய தன்மை. புலன்கள் புலனுபவிச்சு பொருளோட நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து டிவி ஆன் பண்ணோம்னா உடனே சந்தோஷம், ஏதோ டங்கனங்கன யாரோ நாலு பேர் ஆடினா போதும், ஏதோ சண்டை நடந்தா போதும், ஏதோ ஒண்ணு நடந்தது அப்படின்னா உடனே நமக்கு வந்து சந்தோஷம். இந்த புலனானது புலனுபவிச்சு பொருள், இந்த கண் அப்படிங்கிற புலனானது புலனுபவிச்சு பொருளான டிவியோட தொடர்பு கொண்ட உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம். ஆனா அந்த ஆனந்தம் அப்படியே இருக்குமா, டிவி பார்த்துட்டே இருக்க முடியுமானா, முடியாது. அப்படியே உட்காந்துப்போம், சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, ஸ்போர்ட்ஸ் டிவி, வேற என்ன இருக்கு, நிறைய சேனல் இருக்கு, அது இருக்கு நூத்து கணக்குல இருக்கு, ஒன்னொன்னா 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 மாத்தி அந்த புலன்களை வந்து புலனுபவிச்சு பொருளோட தொடர்புபடுத்திட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இது ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம். இது சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை விட கீழ்நிலையில இருக்கக்கூடியது. இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்தை பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பத்தி யோசிக்கவே கிடையாது. உண்மையில கிருஷ்ணர் இங்க நம்ம இன்னைக்கு படிச்ச பதத்துல சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய புலனின்பத்தையும் அவர் வந்து ஒரு விதத்துல கண்டிக்கிறார். ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய புலனின்பத்துக்கு கூட முயற்சி பண்றது கிடையாது. யாராவது சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய புலனின்பத்துக்காக முயற்சி பண்றாங்களா, கிடையவே கிடையாது. அடா அது அதுக்கு யார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, உடனே என்ன கிடைக்கும், உடனே என்ன கிடைக்கும், என்னுடைய புலனுக்கு உடனடியா என்ன கிடைக்கும், அதுக்குதான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றோம். சோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரஜோகுணத்திலையும் சமோகுணத்திலையும் தான் இன்பம் அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க. சமோகுணத்துல இருக்கக்கூடிய இன்பம் எப்படி இருக்கும், கிருஷ்ணர் அடுத்த பாகத்துல சொல்றார், ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாகவே இருக்குமா. இது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், இறுதியில மகிழ்ச்சி தரும். சத்துவகுணம் ரஜோகுணம் வந்து ஆரம்பத்துல மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும், இறுதியில துக்கத்தை தரும். ஆனா இந்த தமோகுணம் இருக்கு, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே மயக்கமாவே இருக்கும். எப்படி அந்த சுகம் என்ன சுகம்? கிருஷ்ணரே சொல்ற, தூக்கம், சோம்பேறித்தனம், மயக்கம், இதனால வரக்கூடிய சுகம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்து பழகிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா போதும், அப்பா ஒரு நாள் விடுமுறை கிடைச்சதுப்பா, அப்படியே ஹாயா படுத்து மணிக்கணக்குல தூங்குறது, மணிக்கணக்குல தூங்குறது, அப்படி தூக்கத்தினால அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். இது வந்து உண்மையில ஏதாவது ஆனந்தம் இருக்கா தூக்கத்தினால? தூக்கத்தினால ஏதாவது ஆனந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. சோம்பேறித்தனத்தினால ஏதாவது ஆனந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படி தூங்கிக்கிட்டே அது தூக்கத்துல அவனுக்கு ஒரு ஆனந்தம். மக்கள் எல்லாரும் அனுபவிக்கிறது இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தான் அனுபவிக்க பாக்குறான். கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், வேலை செஞ்சு நான் வந்து என்னுடைய புலனின்பத்தை அடையணும். இன்னைக்கு வேலை செய்யறனா எதுக்கு வேலை செய்யறான்? புலனின்பத்துக்காக தான் வேலை செய்யறான். அவன் என்ன நினைக்கிறான்? நான் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். ஆனா அவனால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். இருந்தாலும் அவனோட ஆசை, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், நான் வந்து இப்ப ஏதோ சாதாரணமா இட்லி தோசை சாப்பிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் வந்து பெரிய ஹோட்டல்ல போய் இட்லி தோசை சாப்பிடுவேன் அப்படியுமா, இல்ல நான் வந்து மாமிசம் செஞ்சு சாப்பிடுவேன். இப்படி அவனுடைய புலனின்பமானது அதுல நான் பணம் சம்பாதிச்சு அது மூலமா என்ன அடைய போறேன் அப்படிங்கறதுலதான் அவன் வந்து ஆர்வம் காட்டக்கூடியவனா இருக்கான். இந்த மாதிரி அவ பணம் சம்பாதிச்சு புலனின்பத்தை அடையறதுக்காக பாக்குறான், சாப்பிடுறான், இல்ல திடீர்னு மது கடைக்கு போய் அவன் வந்து நல்லா நான் வந்து மது அருந்தணும், பெண்களோட உறவு வச்சுக்கணும், இப்படித்தான் அவனுடைய ஆசை இருக்கு. இப்படி நான் வந்து என்னுடைய புலனின்பத்தை அடையறதுக்கு ஆசைப்படுறான். அப்படி அந்த புலனின்பத்துக்காக கடினமா உழைப்பு செய்யறான். எப்பயாவது அந்த புலனின்பம் வேற மாதிரி இருக்கும்போது அப்படியே தூங்கி தமோ குணத்துல சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு பாக்கணும். இப்படி ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரஜோகுணத்துல நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காகவும் தமோ குணத்துல ஆனந்தமா இருக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த தமோ குணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமானது ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவனுக்கு அதுல எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது, இருந்தாலும் அதுல அவன் வந்து ஆனந்தமா இருக்கிறத அவன் நினைப்பான். இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, யாராவது இறந்து போயிருப்பாங்க, நம்ம ஊர்ல ஒப்பாரி பாடுவாங்க, அந்த ஒப்பாரி பாடுறதுல ஒரு சிலருக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும், நான் எவ்வளவு அழகா ஒப்பாரி பாட்டு பாடுறேன்னு தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஊர்ல ஒரு பேர் வந்திருக்கும், அந்த அம்மா நல்லா ஒப்பாரி பாடுவாங்க, அது எவ்வளவு பெரிய துக்கம் அவங்களுக்கு. ஆனா அதுல அந்த துக்கத்துக்கு மத்தியிலேயே ஒரு சுகம் இருக்கிறதா அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாது, சமீபத்துலதான் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுன்னேன், மைக் போட்டு ஒப்பாரி பாடுறாங்க, எதுக்குடா? அதுல ஒரு புல நுகர்ச்சி அவங்களுக்கு, அப்படி ஒரு புல நுகர்ச்சி, ஊரே என் பாட்டை கேட்கட்டும். இதெல்லாமே வந்து தமோ குணத்திலயும் ரஜோ குணத்திலயும் இருக்கக்கூடிய புலனின்பம். ஆனா மனித வாழ்க்கை அப்படிங்கிறது புலனின்பத்திற்கானது கிடையாது. எத்தனையோ பிறவியில நம்ம இந்த புலனின்பம் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு மனித பிறவில இருக்கிறதுனால நமக்கு வந்து இட்லி தோசை வந்து சுவையா தெரியுது, அதுவே நம்ம வந்து ஒரு பன்றியினுடைய உடல் இருக்கும்போது நமக்கு வேற ஒரு பொருள் சுவையா தெரியும். இப்ப சூடா இட்லி தோசை சாப்பிடற மாதிரி அப்ப சூடா வேற என்னமோ சாப்பிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அதுதான், கேட்கறதுக்கு நமக்கு அருவறுப்பா இருக்கலாம், ஏன்னா இப்ப நம்ம மனுஷ பிறவில இருக்கோம், ஆனா எத்தனையோ பிறவில அனுபவிச்சிட்டோம். இதுதான் ரிஷப தேவர் சொல்றார், நயம் தேக தேகோ புஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதே விஜாமி தபோ திவ்யம் புத்திரகேன சத்வம் சுத்தாத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துணந்தம். அவர் சொல்ற இந்த மனித பிறவி அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட பிறவி அடைஞ்சிட்டு நம்ம வந்து வெறும் புலனின்பத்துக்காக இந்த வாழ்க்கையை ஓட்டின் இருந்தோம் அப்படின்னா, இந்த பிறவி இந்த நம்ம வந்து எந்த விதத்திலையும் ஒரு பன்றிகளையோ விட உயர்ந்தவங்க கிடையாதுங்க. ஏன்னா இந்த புலனின்பமானது மலத்தை உண்ணக்கூடிய பன்றிக்கு கூட கிடைக்குது. பன்றிக்கு கிடைக்காத ஒரு புலனின்பம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. பன்றைக்கும் புலனிமம் கிடைக்கும், அதே புலனிமம் தான் மனிதனுக்கும் கிடைக்கும். உண்மையில சொல்ல போனா ஒரு சில சூழ்நிலைகள்ல அந்த பன்றிகள் மிருகங்கள் வந்து மனிதனை காட்டிலும் அதிகமா புலனின்பத்தை அனுபவிக்கிறாங்க. சமீபத்துல என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, மனுஷ பிரிவு தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், மிருகமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களோட என்ன வேணும்னா புலனின்பம், மனிதனை காட்டிலும் மிருகத்துக்கு எளிமையா புலனின்பம் கிடைக்குது, அதனால மிருக பிறவி ரொம்ப உயர்ந்தது நல்லது. அவங்க சொன்னாங்க மிருக பிறவி மிருகமா பிறந்திருந்தா கூட நல்லதுங்க, மனுஷனா பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியல மிருகமா பிறந்தா இந்த புல இன்பத்தை தாண்டி பகவான உணரக்கூடிய தன்மைக்கு வர முடியுங்கிறது அவங்களுக்கு புரியல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையோட குறிக்கோள் புலனின்பம், அந்த புலனின்பம் மிருக பிறவியில எனக்கு இன்னும் நல்லா கிடைக்குது. அப்ப மிருக பிறவி மனித பிறவியோட உயர்ந்தது. எவ்வளவு ஒரு முட்டாசனம் பாருங்க மனித சமுதாயத்துல இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு தடவை உபன்யாசம் கொடுக்கும்போது அவர் சொன்னார், நீங்க வந்து அடுத்த பிறவியில நாயா போயிடுவ பன்றியா போயிடுவ, போனா என்ன அங்கேயே அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நிறைய பேர் நம்மளும் அன்றாட பிரச்சாரத்தை பார்க்கலாம், பல பேர்ட்ட நம்ம சொல்லுவோம், நீ வந்து உன்னுடைய மனித பிறவியை முறையா உபயோகப்படுத்தலனா அடுத்து நீ நாயாவோ பன்றியாவோ ஏதோ ஒரு விதத்துல கீழ்நிலைக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில மக்கள் அதுல அதுல இருக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அதுல இருக்கக்கூடிய அபாயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க என்ன இருக்கு, இப்ப மனுஷனா இருக்கும் அப்புறம் பண்ணியே போகும், இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்காத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப மந்தமா இருக்காங்க. ஆனா மனுஷ பிறவி அப்படிங்கிறது இத்தகைய புலனின்பத்திற்கானது கிடையாது. புலனின்பம் இந்த புலன்களால் வரக்கூடிய சுகம் மனிதனை பந்தப்படுத்தக்கூடியது. அவன் வந்து சத்துவ குணத்துல அனுபவிச்சாலும் சரி, ரஜோ குணத்துல அனுபவிச்சாலும் சரி, தமோ குணத்துல அனுபவிச்சாலும் சரி, அந்த எல்லாமே வந்து ஒருத்தனை பந்தப்படுத்தக்கூடியது. சத்துவ குணம் வேற விதமா பந்தப்படுத்தும், ரஜோ குணம் வேற விதமா பந்தப்படுத்தும், தமோ குணம் வேற விதமா பந்தப்படுத்தும். ஆனா எல்லாமே ஒரு விதத்துல இல்ல இன்னொரு விதத்துல பந்தப்படுத்தக்கூடியதுதான். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற ஒரு இரண்டாம் அத்தியாயத்துல சொன்ன, திரைகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனம், நீ வந்து இந்த குணங்களை விட்டு வெளியில வாங்குற. கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணன் சொல்ற, 14வது அத்தியாயத்துல குணங்களை பத்தி சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்ற, இந்த குணங்களை எல்லாம் விட்டு நீ வெளியில வரணும், இந்த தன்மைகளை விட்டு நீ வெளியில வா. அப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இருக்க கூடாது. அப்படின்னு இருந்தோம்னா நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம இங்க பல தடவை சொல்லியிருப்போம், தொடர்ந்து கேட்டிருப்பீங்க, நம்ம வந்து மனித பிறவியில முறையா உபயோகப்படுத்துற, மனித பிறவியில ஆன்மீகத்துக்காக உபயோகப்படுத்தல அப்படின்னா நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் நீங்க சொல்ற இந்த பதத்துல, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள யாக சக்கரத்தை முறையாக கடைபிடிக்காதவன் பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிறான். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பாவகரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, நான் வந்து புலன்களை அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்காக தாங்க வாழ்க்கையை வாழ்றோம். வாழ்க்கையை எதுக்குங்க வாழணும், அனுபவிக்கணுங்க. இப்ப அனுபவிக்காம எப்பங்க அனுபவிக்க போறீங்க. இதெல்லாம் நம்ம சகஜமா கேட்கக்கூடிய வார்த்தைகள், ஆனா அது எல்லாம் முட்டாள்தனம் நிரம்பிய வார்த்தைகள், முட்டாள்தனம் நிரம்பிய வார்த்தைகள். இப்ப நீ அனுபவிக்கலாம், ஆனா அடுத்து என்ன யோசிச்சு பாத்தியா, அனுபவிக்கிற நீ நினைச்சிட்டு இருக்க, உண்மையில அது அனுபவம் கிடையாது. நான் சொன்னேன் ரஜோ குணத்திலயும் தமோ குணத்திலயும் அனுபவிக்க கூடாது. இந்த ரஜோ குண தமோ குண புல இன்பமா இருக்கட்டும், இல்ல சத்துவ குணத்திலேயே ஒருத்தர் அனுபவிச்சாலும் சரி, அது எல்லாமே ஒருத்தனை பந்தப்படுத்தக்கூடியது. ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யலாங்க அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்கலாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். ஒரு சாதாரண வேலைக்காரன்ல இருந்து ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய முதலாளி கோடீஸ்வரன் வரைக்கும், பிச்சைக்காரன்ல இருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுடைய புல இன்பத்துக்காக. சோ அப்படி வேலை செய்யறது எல்லாமே வந்து ரிஷபதேவர் சொல்றாரு, நீ வந்து மனுஷ பிறவியில புல இன்பத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரலாத் மகாராஜ் சொல்றார், எப்படி ஒருத்தனுக்கு வந்து விரும்பாமலே கஷ்டங்கள் வருதோ அதே மாதிரி விரும்பாமலே அவனுக்கு இன்பமும் கிடைக்கும். அதனால வாழ்க்கையை நீ புல இன்பத்துக்காக செலவு பண்ணாதங்கிற, நம்ம யாராவது விரும்புறோமா நமக்கு வந்து வியாதி வரணும், நமக்கு வந்து மரணம் வரணும், நமக்கு வந்து பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு நம்ம யாராவது விருப்பப்படுறோமா, இல்ல அதுக்காக யாராவது முயற்சி எடுக்கிறோமா? நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. எனக்கு வியாதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் முயற்சி எடுப்பாங்களா? முயற்சி எடுக்கிறது கிடையாது. யாராவது எனக்கு கேன்சர் வரணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பாங்களா? கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு எப்படி அவங்க விரும்பாமலே அவங்களுடைய முயற்சி இல்லாமலே துன்பம் வருதோ அதே மாதிரி இன்பமும் வரும்ங்கிறார் பிரகலாத் மகாராஜ். நம்ம முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு எவ்வளவு குலநின்பம் கிடைக்கணும் இருக்கோ அந்த குலநின்பம் தானா கிடைக்கும். ஆனா அந்த குலநின்பத்துக்காக ஏன் நீ இந்த வாழ்க்கையை வீணடிக்கிற? இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வீணடிக்கிறோம் அந்த குலநின்பத்துக்காக? யோசிச்சு பார்த்தோமா, நம்ம முயற்சி செய்யாமலே நமக்கு துன்பம் வருது, அதே மாதிரி நம்ம முயற்சி செய்யாமலே இன்பம் வரும். இதை ஏன் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா அந்த தானா வரக்கூடிய அந்த இன்பத்துக்காக ரொம்ப கடினமா முயற்சி செய்யறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கடினமா உழைச்சி பெரிய ஆளா இருப்பாங்க, அதனால நானும் அதே மாதிரி பெரிய ஆளா. ஒரு சாதாரண நபரா இருந்தார் அம்பானி, அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார், இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். நானும் கடினமா உழைச்சு அவர் மாதிரி கோடீஸ்வரனா. ஆனா அம்பானி மாதிரி கடினமா, அவரை விட பல மடங்கு கடினமா வேலை செஞ்சவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க, அவங்க யாரும் கோடீஸ்வரர் ஆகல. அதை யோசிக்கக்கூடிய புத்தி மனுஷனுக்கு கிடையாது. வெளியில பார்த்தோம்னா பெருசு பெருசா விளம்பரங்க நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்த்தோம்னா, அதுவும் குறிப்பா இளைய சமுதாயத்து மத்தியில ரொம்ப அதிகமா பிரபலப்படுத்துறாங்க. நீ வந்து வாழ்க்கையில வெற்றி அடையணும், உனக்கு வெற்றி நிச்சயம்ப்பா. இவனுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்லூரிகள்லாம் போய் பார்த்தோம்னா, நான் ஒரு தடவை ஒரு கல்லூரி போயிருந்தேன், அங்க வெளியில ஒரு போர்டு ஒண்ணு மாட்டிருந்தாங்க. அந்த போர்டுல வந்து தினசரி ஒன்னு எழுதி போடுவாங்க ஒவ்வொரு வார்த்தைகள். அதுல வந்து கடினமா நீங்க வந்து உழைங்க, கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தான். அதுக்கு வந்து யாரோ ஒரு பேரளவுல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜியோட பேரையும் போட்டு எழுதி வச்சிருந்தாங்க. சமீபத்துல மதுரையில ஒரு ஆன்மீக கருத்தரங்கு நடந்தது, அதனுடைய செய்தித்தாள்ல வந்திருந்தது, எதர்ச்சியா பார்க்கும்போது கண்ணில் பட்டது. அதுல வந்து ஒரு பேரளவுல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி, நல்ல பெருசா தாடி வச்சிருந்தார். நாங்களாம் ஏதோ காரணம் தான் இருக்கணும், பொதுவா வைஷ்ணவர்கள் வந்து வச்சுக்க மாட்டாங்க தாடி மீசை எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு சில பெரிய 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 சாதுக்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க வந்து பெருசா தாடி வச்சிருவாங்க. மக்களும் நினைப்பாங்க பெருசா யாருக்கு தாடி வச்சிருச்சோ அவங்க சாது, அதுதான் சாது கிடையாது. காவி ஓட போட்டுனும் பெருசா தாடி வளர்ந்தோம் அவ்வளவுதான் சாது. அவருக்கு என்ன தெரியுது, விஷயம் தெரியுதா விஷயம் தெரியலையா, கீதையின் படி பேசுறாரா சாஸ்திரத்தின் படி பேசுறாரா, அதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. மக்கள் யோசிக்கிறது என்னன்னா, இப்படி இருந்தா சாதுன்னு சொல்லிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாது, அவர் கிருஷ்ணரோட பேர் வச்சிருக்கார். கிருஷ்ணரோட பேர் வச்சுட்டு அந்த சாது சொல்றார், கடினமா உழையுங்க, கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. உடனே மக்கள் எல்லாம் பெரிய ஆரவாரம் பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் புலநின்பம். சோ யாராவது ஒருத்தர் அந்த புலநின்பத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே மக்கள் ஆனந்தம் அடைஞ்சிடறாங்க. ஏன்னா புலநின்பத்தை ஒருத்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கான், ஆனா அந்த புலநின்பம் ஒரு காலத்திலயும் அவனுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கறதே கிடையாது. அததான் ஒரு புத்திசாலி மனிதன் யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு புல நுகர்ச்சியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அந்த புல நுகர்ச்சிய ஏற்கனவே அடைஞ்சவன் மகிழ்ச்சியா இருக்கானா, அதை யோசிச்சு பார்க்க மாட்டான். ஆனா அவன் என்ன நினைப்பான், இந்த புல நுகர்ச்சி அவன் அடைஞ்சான், ஆனா அவன் அதை ஒழுங்கா அந்த புல நுகர்ச்சி அவன் வந்து ஒழுங்கா அடையல, நான் ஆனா அதுல ஒழுங்கா அடைஞ்சுவேன். ஒருத்தன் நினைப்பான், ஊர்ல எல்லாரும் பார்ப்பான், கல்யாணமானவங்க எல்லாம் கஷ்டப்படுறான், அவனுக்கு புல நுகர்ச்சி கிடைச்சிருக்கு, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் வந்து, ஆனா கஷ்டப்படுறான், புல நுகர்ச்சி கிடைச்சிருக்கு அவன் கஷ்டப்படுறான், ஆனா நானும் கல்யாணம் பண்ணுவேன், நான் புல நுகர்ச்சி அனுப்பி வைப்பேன், ஆனா நான் கஷ்டப்பட மாட்டேன்னு நினைப்பான். அவன் நினைப்பான், என்ன நினைப்பான், நான் வந்து மேனேஜர் ஆகணும்னு நினைப்பான். மேனேஜரை பார்த்தா மேனேஜர் அவனோட பெருசா கஷ்டப்பட்டு இருப்பான், ஆனா இவன் நினைப்பான், நான் மேனேஜர் ஆகிட்டா நான் கஷ்டப்பட மாட்டேன்னு நினைப்பான். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒருத்தன் வேலை ஒரு வேலை செய்யற வந்து என்ன நினைப்பான், நான் சூப்பர்வைசர் ஆகணும்னு நினைப்பான், சூப்பர்வைசர் மேனேஜர் ஆகணும்னு நினைப்பான், மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஆகணும்னு நினைப்பான், ஜெனரல் மேனேஜர் எம்டி ஆகணும்னு நினைப்பான், எம்டி இன்னும் 4 கம்பெனி திறக்கணும்னு நினைப்பான். ஆனா அந்த மேனேஜரா இருக்கணும், ஜெனரல் மேனேஜரை பார்த்து நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த ஜெனரல் மேனேஜரா இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கானா யோசிக்க மாட்டான். இன்னைக்கு சமுதாயத்துல நான் சமீபத்துல ஒரு வீட்டுல நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப அங்க இருந்த ஒரு சின்ன பையன் அவங்கிட்ட கேட்டேன், நீ என்ன இப்ப வாழ்க்கையில என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நான் டாக்டர் ஆகணும். இன்னொரு பொண்ணு இருந்தது, பொண்ணை கேட்டேன் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரு பொண்ணு மரைன்ல போய் சுரங்கத்துல போய் என்ன பண்ண போகுது அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், கப்பல்ல போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாம் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கல்லூரிகள் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து கல்லூரிகள்ல இருந்து எல்லா இடத்துலயும் என்னன்னா, நீ கடினமா உழைக அது மூலமா நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மாய கருத்து. அது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. கடினமா உழைச்சவன் எவனும் மகிழ்ச்சியா இருந்ததா சரித்திரமே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு அவன் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சதா தெரியலாம் வெளி உலகத்துக்கு, உள்ள பார்க்கும்போது எவனுமே மகிழ்ச்சி அடைய கிடையாது. அப்படி கடினமா உழைக்காதவன் எத்தனையோ பேர் மகிழ்ச்சியோட இருந்திருக்கான், அதுவும் உண்மை. எத்தனையோ பேர் கடினமா உழைக்காதவன் மகிழ்ச்சியோட இருக்கான், எத்தனையோ பேர் கடினமா உழைச்சு மகிழ்ச்சி இல்லாம இருக்கான். ஏன் ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு? கோடான கோடி பேர் அம்பானியோட கடினமா உழைச்சாங்க, நான் முதலே சொன்னேன், கோடான கோடி பேர் அம்பானியோட கடினமா உழைச்சாங்க, ஆனா எல்லாரும் அம்பானி ஆகல. ஏன்? அதை யோசிக்கக்கூடிய புத்தி உடையவன் தான் மனுஷன், இல்லைன்னா மனுஷனே கிடையாது. எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்க. ஏன் ஒரு சிலருக்கு, ஒரு சிலர் அது கூட உண்மையில அவங்க மகிழ்ச்சி அடையிறது கிடையாது. வெளி தோற்றத்துக்கு ஒரு சிலர் வெற்றி அடைகிறாங்க, பணம் கிடைக்குது, பெரியாள் ஆகுறாங்க, சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்குது, இதுதான் மக்கள் விரும்புறாங்க. நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு பக்தர் முந்தா நேற்று என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அவரு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய இளம் வயதுல இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, நான் பெரியாளாகும். இந்த பெரியாள் பெரியாளுங்கிற வார்த்தையை நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் கேட்போம், கரெக்டா? வாழ்க்கையில் என்ன பெரியாள் ஆகணுங்க, பெரியாள் ஆகும். பெரியாள்னா என்னையா அர்த்தம், என்னங்க அர்த்தம் பெரியாள்னா? வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், கொஞ்சம் சொத்து பத்து இருக்கணும், சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கணும், இதுதான். இது இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கானா நிம்மதியா இருக்கானா யோசிக்க மாட்டான். ஆனா புலனின்பம் முக்கியம். அவன் என்ன நினைக்கிறான்னா, கஷ்டத்தை பார்த்தா கூட எனக்கு அந்த கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறான். அதுதான் பெரிய மாயா. அந்த நிலைமையை, அந்த புலனின்பத்தை அடைஞ்சவன் கஷ்டப்படுறான், அதை பார்த்தா கூட இவன் என்ன நினைக்கிறான், நான் கஷ்டப்பட மாட்டேன்னு நினைக்கிறான். ஒரு பக்தர் இருந்தாரு, அவர்கிட்ட சொன்னோம், எப்பா இந்த கஷ்டத்தை நீ எடுத்துக்காத, இது பெரிய தொந்தரவுப்பா, உனக்கு கஷ்டமாயி போயிடும், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமாயி போயிடும் நினைச்சேன். அந்த பக்தர் நினைச்சிருந்தார், நான் வந்து இவங்க எல்லாம் இப்படி இந்த தப்பு பண்ணாங்க, அவங்க எல்லாம் பண்ண தப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கலாம். ஒரு சிலர் இந்த கல்லூரிகள்லாம் படிக்கும்போது சொல்லி தருவான், இல்ல மேனேஜர் எல்லாம் போகும்போது அதெல்லாம் சொல்லி தருவான், இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்ணா மாட்டிப்பான், ஏன்னா இதெல்லாம் வந்து அவனுக்கு புலனின்பத்துக்கு தடையா இருக்கும். ஆனா அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் என்னுடைய பிரச்சனையில இருந்து விடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு போலி நம்பிக்கையிலேயே பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கான். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையினுடைய தரம். இத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணமும் நம்ம இதான் நினைக்கிறோம், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருத்தி அமைச்சுக்கிட்டேன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், புலனின்பம் எனக்கு கிட்டும், புலனின்பம் எனக்கு கிட்டும் நினைக்கணும். ஆனா இந்த புலனின்பத்தினுடைய தரமே எப்படின்னா, வந்து போகக்கூடிய சன நேரம், சன நேர புலனுகர்ச்சிக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தத்தையுமே வீணடிக்கிறான். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது, எப்படி ஒரு ஒட்டகம், ஒட்டகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கள்ளி செடி சாப்பிடும், முள்ளு கள்ளி செடி, அந்த கள்ளி செடி சாப்பிடும் போது அதோட அந்த முள்ளு குத்தி அதோட ரத்த அதோட நாக்குல இருந்து ரத்தம் ஒழுகும், அந்த ரத்தத்தோட சேர்த்து அது அந்த கள்ளி செடியை சாப்பிடும், அதோட ரத்தத்தோட சுவையை சுவைச்சுண்டு அந்த ஒட்டகம் நினைக்கும், இது ரொம்ப ருசியா இருக்கு, ஒரு முள்ளு செடி ருசியா இருக்குன்னு நினைக்கும். ஏன் அந்த ஒட்டகம் நினைக்குது அப்படி, தன்னோட ரத்தத்தையே சாப்பிட்டுண்டு அது வந்து சுவையா இருக்குன்னு நினைக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லாரும் தங்களுடைய உடல் தங்களுடைய ரத்தத்தை செலவு பண்ணி அவன் வந்து ஒரு செயலை செய்யறான், அதனால எனக்கு புலனிமம் கிடைக்கும்னு நினைக்கிறான். சோ இது எல்லாமே வந்து மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாயா. மனுஷன் வந்து இந்த மாதிரி அறியாமையில மூழ்கி இருக்கான். சரி, இதுக்கு என்னங்க தீர்வு? பகவத்கீதை வந்து பகவத்கீதையாகட்டும் இல்லை எல்லா வேத சாஸ்திரங்கள் எடுத்துட்டாலும் சரி, எல்லா இடங்களையும் இந்த கருத்து மறுபடியும் வருது. வாழ்க்கை புலனின்பத்துல மூழ்கிவிடக் கூடாது, புலனின்பம் ஒருத்தனுக்கு துக்ககரமானது. இந்த செய்தி மறுபடியும் வருது, மறுபடியும் வந்து அதுக்கு தீர்வும் கொடுக்கப்படுது. இது ஏதோ தீர்வு இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்வாங்க. புலனின்பம் பிரச்சனையை தரக்கூடியது அப்படிங்கறத நிறைய பேர் அலசி ஆராய்வாங்க, ஆனா யாருக்கும் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. சமீபத்துல நமக்கு தகவல் கிடைச்சது என்னன்னா, அமெரிக்கால அவங்க வந்து பல விஷயங்களை வந்து இன்னைக்கு சமுதாயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதுதான், அப்பையில இருந்தே நம்மள ஆச்சாரியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதாவது என்னன்னா, மக்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கடின கஷ்டமானது இதெல்லாம் வந்து தவிர்த்தாதான் மக்கள் மனித சமுதாயம் சேரும், மனித சமுதாயம் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்துல அவங்க வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, டிவி பார்க்காத, யுனைடெட் ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து சொல்லியிருக்கோம், இந்த தொலைக்காட்சி பாக்குறது அப்படிங்கறது வந்து மக்களுடைய புத்தியை வந்து மந்தமாக்குறது. ஏன்னா அவன் வந்து அதை பொழுதா பொழுது நீ பாத்துட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணும், வேற என்ன யோசிக்க தோணும், அவனுடைய வாழ்க்கையில என்ன குறிக்கோள் ஏதாவது நினைக்க தோணுமா, தோணாது, அப்படியே மந்தமா பார்த்துட்டே இருப்பான். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில செயல்கள்லாம் தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் மக்களை எதுக்குதான் அவன் பாக்குறானே தெரியாது. ஒரு நிமிஷம் அவனே யோசிச்சு பார்த்தானா, அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சானா புரியும். ஆனா அவன் அந்த டிவியவே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கனால அவனுக்கு சொன்னா கூட புரிய மாட்டேன். நம்ம யாராவது இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தொடர்ந்து டிவி பாக்குறதெல்லாம் நிறுத்திட்டவங்க, டிவி பக்கமே போகாதவங்க யோசிச்சு பாக்குறான். ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா யோசிக்கிறோம், நம்ம மணிக்கணக்குல ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு 22 பேர் நிற்பான், 11 பேர் ஒரு டீமு, 11 பேர் இன்னொரு டீமு. கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மட்டை ஒன்று வச்சிருப்பான், அவன் பந்தை தூக்கி வீசுவான், இன்னொருத்தன் பந்தை வச்சு டக்குன்னு அடிப்பான், அது எங்கேயோ ஓடுது. இதை மணிக்கணக்கில் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு யோசிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா, என்ன இருக்கு அதில், அதில் என்ன இன்பம் இருக்கு, இதை போய் மணிக்கணக்கில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த அளவுக்கு மனம் வந்து மந்தமாக இருந்திருக்கு. அதை யார் ஒருத்தன் டிவியை நிறுத்திட்டானோ அவன் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப உங்கள ஒரு சிலர் வந்து தொடர்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, உங்ககிட்ட சொன்னோம்னா இப்படிங்க அதெல்லாம் அதுல என்ன என்ன அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவாங்க, அதுல ஒரு இன்பம் இருக்கிறதா நினைக்கிறேன், உண்டா இல்லையா? அத வந்து இன்னைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து மக்களை வந்து மந்தப்படுத்தக்கூடியது, அதனால டிவியை விடணுங்கிறாங்க. சரி, அதே மாதிரி போதை வஸ்துக்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுத்தக்கூடியது, இந்த போதை வஸ்துக்களை விடணும், விபச்சாரத்தை விடணும், சூதாட்டத்தை விடணும், இப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. சரி, இதெல்லாம் விடணும் அப்படின்னா அதை அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி கொடுக்கணும், மாற்று வழி இல்லைன்னா அதெல்லாம் கைவிட முடியாது. புலனின்பத்துக்கு மாற்று வழி இல்லாத போது புலனின்பத்தை கைவிட முடியாது. ஒருத்தன் கைவிடலாம், ஆனா அந்த புலனின்பம் வேற விதத்துல பெருசா வெடிச்சுக்கிட்டு புலனின்பத்தை அவன் வந்து அதுக்கான மாற்று வழியை கண்டுபிடிக்கலன்னா அந்த புலனின்பமானது அவன் அடக்கி வைக்கக்கூடியதாமே, அப்படி அடக்கி வச்சான் அப்படின்னா அது வந்து பின்னாடி வெடிச்சிடும் வேற ஒரு விதமா. புலனின்பத்திற்கான ஆசை அப்படிங்கிறது ஒரு ஜீவனுக்குள்ளார இருந்துட்டே இருக்கு, அந்த புலனின்பத்தை வேற விதமா திசை திருப்பணும். அப்படி திசை திருப்பல அப்படின்னா அது வந்து தாங்காது, வெறுமன இருக்கக்கூடிய மேலோட்டமா இருக்கக்கூடிய புலன் கட்டுப்பாடு தாங்காது, நீண்ட நாள் நிலைக்காது. அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திலையும் சரி சாஸ்திரங்கள்ல பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா இந்த புலனின்பத்தை கைவிடணும்னு சொல்றதோட சேர்த்து இந்த புலனின்பத்தை கைவிடுறதுக்கு இந்த புலனின்பத்தை கைவிட்டு விட்டால் வேற என்ன மாற்று வழி இருக்கு அப்படிங்கறதும் அவங்க சொல்லப்படுது. இது வந்து ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது கிடையாது. அங்க மாற்று வழியும் கொடுக்கப்படுது. இங்க கிருஷ்ணர் இதே பாயத்தை சொல்றாரு, இந்த வேதங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாக சக்கரத்தை ஒருத்தன் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கலன்னா அவன் வாழ்க்கை வந்து வீண், கடைபிடிக்கலன்னா அவன் புலன் இன்பத்திலே மூழ்கி கிடப்பான், அவனுடைய வாழ்க்கை வீணாயிடும். இந்த யாக சக்கரம் என்ன அப்படிங்கறது நம்ம முந்தின வாரத்துல நம்ம பார்த்தோம். ஒருத்தன் வந்து யாகங்களை கொண்டு தேவர்களை வழிபடுறான், அந்த தேவர்கள் திருப்தி அடைஞ்சு அவனுக்கு வந்து அவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருள் என்ன சொல்றார், இந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த யாக சக்கரமானது ஒருத்தனை படிப்படியா கிருஷ்ண உணர்வு கொண்டு வர்றதுக்காக. அப்படி ஒருத்தனுக்கு இந்த கிருஷ்ண உணர்வுக்கு இந்த யாக சக்கரம் கொண்டு வரல அப்படின்னா அப்ப அது வெறும் புண்ணியமா போயிடும். அந்த புண்ணியம் கிடைச்சாலும் அதனால பலன் கிடையாது. மக்கள் என்ன புண்ணியம் கிடைச்சாலும் பலன் இல்லைங்கிறீங்க. மக்களுக்கு பொதுவா புதுசா வரவங்களுக்கு தெரியாது புண்ணியம்னா என்ன பக்தினா என்ன. மக்கள் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பக்தியும் ஒரு புண்ணியம்னு நினைப்பாங்க. ஆனா பக்தி வந்து புண்ணியத்துல இருந்து வேறுபட்டது. புண்ணியம் அப்படிங்கறது ஒருத்தனை இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு வழிவகை பண்ணும். பாவம் அப்படிங்கறது இந்த உலகத்துல அவன் துக்கமா துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா பாவம் புண்ணியம் ரெண்டுமே துக்ககரமானதுதான். ஏன்னா ரெண்டுமே ஒருத்தனை வந்து இந்த உலகத்தோட பந்தப்படுத்தக்கூடியது. ஆனா பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு ஒண்ணுதான் நம்மளை இந்த பாவ புண்ணியத்துல இருந்து வெளியில கொண்டு போகக்கூடியது. பக்தி அப்படிங்கிறது புண்ணியத்துல இருந்து வேறுபட்டது. எங்க இந்த பதத்துல பகவான் கிருஷ்ணர் புண்ணியத்தை பத்தி சொல்றாரு, எதுக்காக புண்ணியத்தை பத்தி சொல்றாருன்னா இந்த புண்ணியங்காரியங்களை செஞ்சு படிப்படியா ஒருத்தன் விஷயங்களை புரிஞ்சுட்டு பக்திக்கு வரலாம் அப்படிங்கறதுக்காக. அப்படி வராம ஒருத்தன் இந்த புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய புலன் இன்பத்திலேயே மயங்கிட்டான் அப்படின்னா அப்ப அவன் வந்து வாழ்க்கை வீணா போயிடும். அதனாலதான் முதல்ல சொன்னேன் சத்துவ குணத்துல வரக்கூடிய இன்பமும் வந்து மக்களை பந்தப்படுத்தக்கூடியதான். ஏன்னா அவன் அந்த சத்துவ குணத்தையே மாட்டிப்பான். கிருஷ்ண கீதையில 14வது அத்தியாயத்துல சொல்ற சத்துவ குணம் வந்து ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால மகிழ்ச்சியின் மூலமா சத்துவ குணம் ஒருத்தனை வந்து பந்தப்படுத்திடும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த யாகத்தெல்லாம் இன்னைக்கு கலியுகத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி யாகங்கள்லாம் செஞ்சு மறைமுகமா கிருஷ்ணரை வழிபட்டு அதன் மூலமா பகவான் அடையிறதுங்கிறது கலியுகத்துல கடினமான ஒரு வழிமுறையா சொல்லப்படும். அதனால நம்ம வந்து நேரடியா பக்தியை ஈடுபடுத்திக்கணும். சர்வ உபாதி நிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ரூச்சதே. நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்படும் சர்வ உபாதி நிர்முக்தம், நமக்கு என்னெல்லாம் உபாதிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கைவிடணும். எப்படிப்பட்ட உபாதி, உபாதினா என்ன அடையாளங்க, நம்ம வந்து இந்த உடல், நான் அமெரிக்கன், நான் இந்தியன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் மனுஷன், இந்த உபாதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு சர்வோபாதி விமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம். இந்த புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும், புலன் இன்பத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த புலன்களுக்கு உண்மையா இன்பம் தரக்கூடியவர் யாரோ அவருக்கு நம்ம சேவை பண்ணணும். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு கோவிந்தன். கோவிந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம், கோ அப்படின்னா புலன்கள், கோவிந்தன் அப்படின்னா யார் ஒருத்தர் புலன்களுக்கு இன்பம் தரக்கூடியவரோ அவர் தான் கோவிந்தன். அந்த கோவிந்தனுக்கு நம்ம சேவை பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய புலன்கள் திவ்யமான ஒரு இன்பத்தை அடையும். கிருஷ்ணருடைய சேவையில நம்மளுடைய புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமானது திவ்யமான இன்பம், அது சாதாரண இன்பம் கிடையாது. டிவியில ஒரு அழகா ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு அழகான ஒரு பொருளை நம்ம பாக்குறதுனால, இல்ல வெளியில எங்கேயோ போய் ஒரு அழகான ஒரு சீனரியோ இல்ல ஒரு எங்கேயோ போய் பாக்குறதுனால நமக்கு நம்மளுடைய கண்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும், பகவானுடைய விக்கிரகத்தையோ இல்ல பகவானுடைய தாமத்தையோ கோயில்களையோ பாக்குறதுனால நம்மளுடைய கண்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரே இன்பம் மாதிரி தெரியலாம். ஆனா இது பகவான் சம்பந்தப்பட்ட பகவானோட தொடர்புடைய ஒரு இன்பம் அப்படிங்கறதுனால இது திவ்யமான இன்பம். நம்மளுடைய புலன்களுக்கு உண்மையான இன்பம் கொடுக்கக்கூடியவர் கோவிந்தன். அந்த கோவிந்தன் மூலமா நம்மளுடைய புலன்களுக்கு இன்பம் இன்பம் கிடைக்கும் போது அப்ப அது முறையான இன்பம் ஆயிடும். புலன்கள் மொத்தத்தையும் நிறுத்தணும் அப்படின்னா அது முடியாத காரியம். புலன்களுக்கு கண்டிப்பா இன்பம் தேவை. ஆனா அந்த புலன்கள் எல்லாமே சாதாரண இன்பத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு புலன்களுக்கு நம்ம திவ்யமான இன்பத்தை கொடுக்கணும். அந்த திவ்யமான இன்பமானது பக்தி தொண்டில் நம்ம தொடர்ந்து ஈடுபடுறதன் மூலமா கிடைக்கக்கூடியதுதான் திவ்யமான இன்பம். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம், இந்த புலன்களை வச்சு நம்ம புலன்களோட அதிபதி பகவானுக்கு இன்னொரு பேர் உண்டு, ரிஷிகேஷர். ரிஷிகேஷர்னா என்ன அர்த்தம்? புலன்களுடைய அதிபதினு அர்த்தம். அந்த புலன்களுடைய அதிபதிக்கு நம்ம இந்த புலன்களை வச்சு சேவை பண்றோம், அதுதான் பக்தி. இந்த பக்தி தொண்டு அப்படிங்கறது அதுதான். நம்ம வந்து இந்த புலன்களை வச்சு புலன்களால இன்பம் அடையிறது அப்படிங்கிற தன்மையில இருந்து நம்ம வெளிப்படணும். அப்ப வெளியே வரணும் அப்படின்னா நம்மளுடைய புலன்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஈடுபடுத்தணும். புலன்களை ஈடுபடுத்தாம அடக்கி வைக்கிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்லை. புலன்களை வந்து புல நுகர்ச்சி பொருள்கள்ல ஈடுபடாம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்ப புலன்கள் வந்து தானா கட்டுப்பாட்டுல இருக்கும். பகவான் கிருஷ்ணர் கீதையில முன்னாடி இரண்டாவது அத்தியாயத்துல சொல்ற, எவன் ஒருத்தன் தன்னுணர்வுல ஈடுபடுறானோ, பக்தி தொண்டுல ஈடுபடுறானோ, அவன் வந்து அவனுடைய புலன்கள் எப்ப தேவைப்படுதோ அப்ப உபயோகப்படுத்துவான், எப்ப தேவையில்லையோ அப்ப அந்த புலன்களை வந்து அவன் உள்ள எடுத்துப்பான். எப்படி ஒரு ஆமை தன்னுடைய புலன்கள் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த ஆமை வந்து புலன்களை வந்து வெளியில விடும். அந்த புலன்கள் தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் தன்னோட கூட்டுக்குள்ளார உள்ள எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு பக்தனானவன் தன்னுடைய புலன்கள் எப்ப பகவானுடைய சேவைக்கு தேவைப்படுதோ அப்ப தன்னுடைய புலன்களை வந்து உபயோகப்படுத்துறான். எப்ப அந்த புலன்கள் பகவானுடைய சேவைக்கு தேவைப்படாதோ அப்ப அந்த புலன்களை அவன் வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிறான். தன்னுடைய சொந்த புல நிகழ்ச்சிக்காக அவன் செயல்படுறது கிடையாது, பகவானுடைய இன்பத்துக்காக அவன் செயல்படுறான். அப்ப அவன் வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுறான். அப்ப அவனுடைய அவன் வந்து இந்த புலன் இன்பத்தினுடைய அபாயத்துல இருந்து பாதுகாக்கப்படுறான். அப்படி இல்லைன்னா புலனின்பமானது ஒருத்தனை எங்க வேணாலும் கொண்டு போகும், நரகலோகத்திலேயே ஒருத்தனை வச்சிடும், நிரந்தரமா வச்சிடும். புலனின்பம் மிக மிக அபாயகரமானது. அது வந்து பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சுகம். அந்த கீழ்த்தரமான சுகத்துல இருந்து நம்ம வந்து விடுபடணும், அதுதான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள். அப்படி விடுபடுறதுக்கு நம்ம பக்தி தொண்டு ஒண்ணுதான் வழி. இங்க கிருஷ்ணர் வந்து யாக சக்கரத்தை பத்தி சொல்ற, நம்ம வந்து யாகம் பண்றது அப்படிங்க, யாகம் பண்றது மூலமா புண்ணிய காரியங்களின் மூலமா இதுல இருந்து விடுபடலாம். ஆனா அது வந்து படிப்படியான ஒரு வழிமுறை. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல எட்டாவது அத்தியாயத்தினுடைய இறுதி பதத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்ற, இந்த பாவம் இந்த யாகங்கள் சவங்கள் இதெல்லாம் என்ன பலன் அடையப்படுமோ அந்த பலன் எல்லாமே பக்தி செய்யறது மூலமா தானா அடையப்படும்ங்கிறார். வேதேஷு யஜ்ஞேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். கிருஷ்ணர் சொல்ற, வேதேஷு வேதங்களை படிக்கிறதுனால ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல இந்த புலனின்பத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. இங்க நம்ம இன்னைக்கு படிச்ச பதத்துல கிருஷ்ணர் யக்னேஷு யாக சக்கரத்தை கடைபிடிக்கணுங்க. இப்படி யாக சக்கரத்தை கடைபிடிக்கிறது இது எல்லாமே வந்து பக்தியில வந்து முற்று பெறும். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளில சொல்ற, இது எல்லாமே பக்தியில முற்று பெறணும். அப்படி பக்தியில முற்று பெறல அப்படின்னா அது எல்லாமே வந்து முழுமையானதா இருக்காது. கிருஷ்ணர் இங்க சொல்ற, வேதேஷு யக்னேஷு தபசு சைவ, ஒருத்தன் வேதம் படிக்கிறதுனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்குதோ, வேதேசு யக்னேஷு யாகம் பண்றதுனால ஒருத்தனுக்கு என்ன பலன் கிடைக்குதோ, தபசு சைவ தபஸ்யா பண்றதுனால ஒருத்தனுக்கு தவம் பண்றதுனால ஒருத்தனுக்கு என்ன பலன் கிடைக்குதோ, தானேஷு தானம் பண்றதுனால ஒருத்தனுக்கு என்ன பலன் கிடைக்குதோ, எத் புண்ணிய பலம் பிரதிஷ்டா அதனால வரக்கூடிய இல்லை வேற என்ன மாதிரியான புண்ணிய காரியங்களை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்குதோ அது எல்லாமே சர்வமிதம். இது எல்லாமே வந்து பகவானுக்கு பக்தி செய்யறதுனால ஒருத்தன் அடைய முடியும். சோ இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க இது எல்லாத்தையும் ஏற்கனவே செஞ்சவங்களா கருதப்படுறாங்க. ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு அருமையான பதத்துல சொல்லப்படுது, எவன் ஒருத்தர் வந்து பகவானுடைய நேரடி பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கானோ அவன் வந்து எல்லா விதமான காரியங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே செஞ்சிட்டவனா கருதப்படுறான். அவன் வந்து வேற காரியங்களை செய்யணும் அவசியமே கிடையாது. அவன் ஏன்னா தன்னுடைய புலனின்பம் அப்படிங்கிற ஒரு பந்தப்படுத்தக்கூடிய பொருள்ல இருந்து அவன் விடுபட்டு இருக்கான். பக்தன் அப்படிங்கிறவன் புலனின்பத்துல இருந்து விடுபட்டவன். எவன் ஒருத்தன் புலனின்பத்துல மூழ்கி இருக்கானோ அவன் பக்தனா இருக்க முடியாது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யார் ஒருத்தர் புலனின்பத்துல இருந்து விடுபடணும் முயற்சி பண்றாங்களோ பக்தி தொண்டின் மூலமா அவங்க பக்தன்னு கருதப்படுறாங்க. பக்தர்களுக்கும் ஒரு சில நேரத்துல புலனின்பத்தின் மேல ஆர்வம் இருக்கலாம், அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகலாம். புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதனால நம்மளுடைய புலன்கள் நம்மளை எங்கேயோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போகலாம். ஆனா பக்தனானவன் அந்த புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தி கட்டுப்படுத்துறான். சோ இப்படி புலன் இன்பத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். இல்லனா ஒருத்த வந்து இன்னைக்கு இன்னைக்கு புலன்கள் வந்து ஒருத்தனை எல்லா திசையிலையும் இழுத்துட்டு இருக்கு. புலனின்பமா புலன்களானது நம்மள எல்லா திசையிலையும் இழுக்கும். கண் ஒரு பக்கம் இழுக்கும், காது ஒரு பக்கம் இழுக்கும், நாக்கு ஒரு பக்கம் இழுக்கும், நம்மளுடைய உடல் ஒரு பக்கம் இழுக்கும், எல்லாம் ஒவ்வொரு பக்கம் நம்ம இழுத்ததுன்னா நம்ம எங்க போவோம்? ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுதான் இன்னைக்கு உண்மையில சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த புலன்கள் நமக்கு துன்பம் தரக்கூடியவை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் இதையே ஏற்றுக்கிறது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புலன்கள் நமக்கு துன்பம் தரக்கூடியவை, இதை நம்ம உணரணும். இதை உணர்ந்து இந்த புலன்களுடைய தொல்லைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு பகவான் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுல நம்ம நம்மள ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கஷ்டப்பட்டா எந்த விதத்துல ஒருத்தர் நல்லா இருக்க முடியும்? சத்துவ குணத்துக்கும் சுத்த சத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கு. சத்துவ குணம் அப்படிங்கிறது எப்ப தூய்மையானதா இருக்கோ அப்ப அது வந்து சுத்த சத்துவம், அது ஆன்மீக செயலாடு. ஆன்மீகத்திலையும் கஷ்டங்கள் இருக்கு. ஆன்மீகத்திலயும் வந்து சும்மா ஆன்மீகம்னா ஒரு சிலர் நினைச்சுப்பாங்க எதுவுமே செய்யாம சும்மா போய் உட்காந்துக்கிறதுன்னு, கிடையாது, அப்படி கிடையாது. இதுலயும் பல்வேறு சிரமங்களை நம்ம வந்து விருப்பத்தோட மேற்கொள்றோம். மற்ற பௌதிகத்துல என்னன்னா வேண்டா விருப்பம் நம்ம நம்மளுடைய சிரமங்களை மேற்கொண்டாகணும். யாரும் வந்து வேலைக்கு போகணும்னு எவனுக்கும் ஆசை கிடையாது. உங்களே வேலைக்கு போவீங்க எல்லாரும், யாரா ஒருத்தர் சொல்லுங்க நான் வந்து அப்படியே விருப்பத்தோட ஆசையோட நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு. காலையில எட்டு மணில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் அப்படியே பிரியத்தோட நான் வேலை செய்யறேன்னு யாரா ஒருத்தர் சொல்லுங்க உலகத்துல. அவன் வந்து அப்படியே ரொம்ப கர்ம கொடூரம் அப்படியே மூழ்கி கிடந்தான்னா வேணா அவன் நினைக்கலாம் நான் வந்து அப்படி பிரியத்தோட வேலை செய்யறேன். ஆனா யாரும் அப்படி பிரியத்தோட வேலை செய்யறது
கிடையாது.
அதுதான் சொன்னேன், பிரியத்தோட அதுதான். அந்த வேலை மேல உங்களுக்கு பிரியம் கிடையாது, அதனால வரக்கூடிய பலன் மேல உங்களுக்கு பிரியம். அதுதான் நான் சொன்னேன் உபன்யாசத்துல. நம்ம வந்து அந்த வேலை கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அவனுக்கு வந்து ஆசை கிடையாது, அதனால வரக்கூடிய பலன்லதான் அவனுக்கு ஆசை. அந்த பலனுக்காக தான் அவளை வேலை செய்யறான். யாரு வந்து ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் நான் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப எங்க கம்பெனியோட எம்டி சொன்னாருங்க, நீங்களாம் வந்து அப்படியே பிரியத்தோட வேலை செய்யணுங்க, நீங்க செய்யற செயல் மேல அப்படியே பிரியத்தோட வேலை செய்யணும். சரி, எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன்னா அது வந்து சாத்தியமானது கிடையாது. யாரும் தங்களுக்கு தான் செய்ய கஷ்டப்பட்டு தான் கஷ்டத்து மேல அவன் வந்து இன்பம் அடையறவன் எவனும் கிடையாது. அப்படியே ஒரு சிலர் இன்பம் அடையறவங்க இருக்கலாம். அப்படிப்பட்ட இன்பம் தான் நம்ம பார்த்தோம், தமோ குணத்துல இருக்கக்கூடிய இன்பம். ஆரம்பத்திலயும் அது இன்பம் கிடையாது, கடைசியிலேயும் இன்பம் கிடையாது. ஆனா அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மேல அவனுக்கு ஒரு இன்பம், அதனால ஒரு இன்பம். இது தமோ குணத்து கீழ்நிலையில இருக்கக்கூடிய இன்பம் நம்ம சொல்லலாம். ஆனா பொதுவா யாருக்கும் அதுல விருப்பம் கிடையாது. சோ அப்படி ஒருத்தர் செயல்படுறாங்க. ஆனா இங்க நம்ம பக்தி தொண்டரை பார்த்தோம் அப்படின்னா வெளியில வேலை செய்யறவங்களை காட்டிலும் பக்தர்கள் வந்து ரொம்ப கடினமா வேலை செய்வாங்க. சமீபத்துல நம்ம பார்ப்போம், குறிப்பா இந்த இங்க வந்து நம்ம இப்ப நம்மளே வந்து இந்த ஆசிரமம் கட்டுறதுக்காக நம்மளே செங்கல் செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்காக பக்தர்களே சேர்ந்து செங்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செங்கல் செய்யறதுக்கு வெளியில போய் ஆளுங்க தேடுறோம் மாச கணக்குல ஆச்சு, ஒருத்தரும் வேலை செய்யறது வர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா வெளியில எல்லாரும் செய்யறத விட இது கடினமான ஒரு வேலை, ஆனா பக்தர்கள் செய்யறாங்க, ஆர்வத்தோட செய்யறாங்க. அப்ப இது வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்படக்கூடியது. இது வந்து நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கானது கிடையாது. சோ கடினமான உழைப்பு அப்படிங்கறது பக்தி தொண்டுல அவசியம். ஆனா பௌதிகத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து ஒருத்தனை பந்தப்படுத்தக்கூடியதுதான், அது வந்து எந்த விதத்திலயும் உற்சாகப்படுத்தப்படக்கூடியது கிடையாது. யார் ஒருத்தர் உற்சாகப்படுத்துறாங்களோ அவங்க பௌதிகவாதிகள் தான். இந்த உலகத்துல இன்பமா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கைக்காக கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனா யார் ஒருத்தர் உண்மையை உணர்ந்தாங்களோ இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கறது துன்பமயமானது அப்படிங்கறத நம்ம எப்ப புரிஞ்சுட்டோமோ அப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பத்துக்காக கடினமா உழைங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆன்மீக வாழ்க்கைக்காக கடினமா உழைக்க சொல்லி சொல்லுவோம், ஆனா பௌதிக வாழ்க்கைக்காக, ஏன்னா பௌதிக வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் அது மூலமா இன்பம் அடைய போறது கிடையாது. இதைதான் புரிஞ்சுக்கணும், இதுதான் நான் முழுக்க முழுக்க சொல்லின்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளவுதான் கடினமா வேலை செஞ்சாலும் இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இதை நம்ம முதல்ல உணரணும். இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக கடினமா ஒருத்தன் உழைச்சான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உழைப்பு எல்லாமே வீண். ஏன்னா இந்த உலகத்துல நீ மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதனால நம்ம யாரையும் வந்து இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க உழைங்கன்னு சொல்லி நம்ம வந்து சிபாரிசு பண்றது கிடையாது. யாரா இருக்கட்டும், நித்தியமான ஆனந்தம், நித்தியமான வாழ்க்கைக்காக நம்ம மக்களை வந்து உற்சாகப்படுது. வேற ஏதாவது கேள்வியா?
அப்படின்னா
இங்க மாணவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் வந்து கடினமா கடினமா உழைச்சு கஷ்டப்பட்டு படிக்கணுமா படிக்கக்கூடாதா? மாணவர்கள் அப்படியே எல்லாரும் அப்படியே என்ன சொல்ல
போறாங்க,
தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா முறையா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். முறையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சொல்றோம் ஒருத்தன் வந்து கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, எதுக்கு பின்னாடி வரக்கூடிய பதவி சொல்லுவார், ஒருத்தர் வந்து கடினமா உழைக்க கூடாது, அதே சமயத்துல இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு சில செயல்களில் ஈடுபட்டு தான் ஆகணும். ஆனா அந்த அந்த கடின உழைப்பு அப்படிங்கறதே வாழ்க்கையோட குறிக்கோளா இடக்கூடாது. கடின உழைப்பு அப்படிங்கறதே வாழ்க்கையோட குறிக்கோளா இடக்கூடாது. அதுக்காக உழைப்பு அப்படிங்கறதே கிடையாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு சில செயல்களை ஈடுபட்டு ஆகணும். ஆனா அந்த செயல்களை செய்யறது மூலமா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் மாயா, அதுதான் கூடாதுன்னு அர்த்தம். கடினமா உழைச்சு அது மூலம் மகிழ்ச்சி அடையலாம், நான் புலஜென்மம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் மாயா. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீ இன்பமா இருக்க முடியாது. இதைதான் நம்ம மாணவர்களுக்கும் சொல்லித்தரணும், குழந்தைகளுக்கும் இதான் நம்ம சொல்லித்தரணும். நீ எவ்வளவுதான் கடினமா நீ படிச்சாலும் நீ மகிழ்ச்சியா, இந்த படிக்கிறது மூலமா நீ மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எனிவே உன்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்காக நம்ம படிச்சாகணும், உடலை பராமரிக்கிறதுக்காக நம்ம உழைத்தாகணும். உங்க யாரையும் நாங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம், நீங்க வேலைக்கே போவாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக நீங்க உழைத்தாகணும். ஆனா இந்த உழைப்பின் மூலமா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாயா. ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, நம்ம படிக்கலாம், நம்ம செயல்கள் எல்லாமே செய்யணும், அன்றாட செயல்களை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆனா அந்த செயல்கள்னால நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா, அது தவறு. நீ எவ்வளவுதான் படிச்சாலும், பிஹெச்டி பட்டம் வாங்கினாலும் சரி, டபுள் பிஹெச்டி வாங்கினாலும் சரி, அதன் மூலமா நீ மகிழ்ச்சி அடைய முடியாது. கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா அமையும். கிளியர்? வேற ஏதாவது கேள்விகள்?
இப்போ ஒரு பகவத்கீதையில என்ன சொல்ற பகவான், ஒரு சில வஸ்துக்களை நான் உன்கிட்ட தரேன், நீ அதை வச்சு உன்னோட முயற்சியை பண்ணு. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசியில அந்த முயற்சிக்கு பலன் அளிக்கிறது நான் இருந்தா தான் முடியும்னு சொல்லி சொல்றாரு இல்லையா.
எந்த வஸ்துக்களை பகவான் தருது? என்ன
ஏதாவது அந்த சூழ்நிலை அவனுக்கு அந்த அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை, அந்த மற்ற சிச்சுவேஷன் எல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா பலன் வந்து கிடைக்க மாட்டேங்கிறது.
ஓகே, எங்க கேள்வி என்னன்னா, பல நேரங்கள்ல பல விதமான சூழ்நிலைகளை பகவான் ஏற்படுத்தி தரார், ஆனா அதனால நமக்கு பலன் அடையறது இல்லையே. ஆமா, நான் முதல்ல சொன்னேன், அதை நான் விளக்கல, நான் அந்த கருத்து மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். எத்தனையோ பேர் அம்பானியை விட கடினமா வேலை செய்யறாங்க, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறது கிடையாது. நான் என்ன எதை பத்தி பேசுறேன்னா, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறது கிடையாது, அதனால நீங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இவரோட கேள்வி என்ன, ஏன் அவங்க எல்லாரும் பலன் அடையறது இல்ல, எல்லாரும் வேலை, ஏன் ஏன் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறது இல்ல? ஏன்னா அவனுடைய கர்மா அவனுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. கர்மாவை பத்தி பேசணும்னா அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் இன்னைக்கு டச் பண்ணவே கிடையாது. அவனுடைய கர்மம் அவனுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. ஒருத்தன் கடின உழைப்பு இல்லாமலே புலனின்மம் கிடைக்கும், கடின உழைப்புக்கு மத்தியிலும் ஒருத்தனுக்கு புலனின்மம் கிடைக்காது. அதற்கு காரணம் அவனுடைய கர்மம் அவனுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படியே அவனுக்கு புலனின்மம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, அது எல்லாமே மாயா. அதனால இந்த புலனின்பத்திற்கான முயற்சி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் முடிச்சிருங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன், உழைக்கவே வேண்டாம் நான் சொல்ல, உங்களுடைய உடலுக்கு உடலை பராமரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உழைக்கணும். ஆனா அந்த உழைப்பின் மூலமா புல நிகழ்ச்சி கிடைக்கும், அந்த புல நிகழ்ச்சி மூலமா நான் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாயா. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நம்ம அது வந்து கர்ம யோகா ஆரம்ப நிலை. உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா, உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சுட்டே இரு, உன்னுடைய கடமைகளையே நீ பக்தியாக்கி, அதுதான் உயர்ந்த நிலை. கடமையத்தை பலனை எதிர்பார்க்காதே, அது ஆரம்ப நிலை. அதை விட ஒரு படி உயர்ந்த நிலை, கடமையத்தை வளக்கூடிய பலனை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணு. அதை விட ஒரு படி உயர்ந்த நிலை, உன்னுடைய கடமையே கிருஷ்ண பக்தியா செய். அதாவது கிருஷ்ண பக்தியே உன்னுடைய கடமை. தெளிவா சொல்லணும், கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதா உன்னுடைய கடமை. நீ எல்லாமே எல்லா செயலுமே செய்யலாம், அது எல்லாமே கிருஷ்ணருக்காக செய், சாட்சாத் கிருஷ்ணருக்காக செய், அது உயர்ந்த நிலை. ஒரு சொல்ல நினைப்பாங்க பகவத்கீதையினுடைய சாரம் கடமையை செய் பலனை எதிர்பார். ஆரம்ப நிலை கீதையில கிருஷ்ணர் ஆரம்ப நிலை தான் சொல்றாரு, படிப்படியா உயர்ந்த நிலைகள் சொல்றாரு. எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிகள், படிப்படியா படி. கர்மா பெரிய சப்ஜெக்ட், வேற ஏதாவது கேள்விகள்? இத கருத்தை நம்ம நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கடினமா உழைச்சு புலனின்பம் அடையுங்கள் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம இங்க வந்து கண்டிக்கிறோம். கடின உழைப்பு அப்படிங்கிறது கிருஷ்ண பக்தியில இருக்கணும். பௌதீகத்துக்காக கடினமான உழைப்பு அப்படிங்கறது தேவையில்லை. சாதாரண ஒரு உழைப்பு, நம்மளுடைய உடலையும் ஆத்மாவையும் தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணுமோ அந்த அளவு உழைச்சோம்னா போதும். அது அதுக்கு மேல நம்மளுடைய செயல்கள் தான் கடின உழைப்புன்னு சொல்லப்படும். இந்த உடலையும் ஆத்மாவையும் தக்க வச்சுக்கிறதுக்கு மேல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அது கடின உழைப்பு. ஒருத்தனுக்கு வந்து சராசரி அவனுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு அன்றாட தேவைகளுக்கு அவனுக்கு வந்து ஒரு 3000-4000 ரூபாய் இருந்தா போதுன்னா, அதை ஏன் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? என்ன தேவை? அவன் என்ன நினைக்கிறான், நான் 50,000 சம்பாதிச்சேன்னா நான் வந்து கார் வாங்கலாம், நான் வந்து வீடு கட்டலாம், நான் வந்து எனக்கு என்ன பின்பற்றக்கூடியவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, எனக்கு இன்னும் அதிகமா புலனின்மை கிடைக்கும், அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். இதுதான் மாயா. ஆனா உடலையும் ஆத்மாவையும் தக்க வச்சுக்கிறதுக்காக ஒருத்தர் அடிப்படை செயல்களில் ஈடுபட்டு தான் ஆகும், அதை தவிர்க்க முடியாது. கிருஷ்ணருக்கு இதுல பின்னாடி வரக்கூடிய அத்தியாயம் பின்னாடி வரக்கூடிய சோகங்களை சொல்றார். உளநின்பத்தினால மகிழ்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. பார்க்கலாம் தான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு மேல இருக்கவங்களை பாத்தீங்கன்னா நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த புலனின்பத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த புலனின்பத்தை அடைந்த நபர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கஷ்டப்படுறத உணர முடியும். ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்மையுள் கி, பிரபுபாத் கி. இப்ப ஸ்ரீ ஸ்ரீ கௌரி தாய்க்கு ஆரத்தி கீர்த்தன் நகரும். எல்லாரும் இந்த ஆரத்தி கீர்த்தனை கலந்துட்டு பிரசாதம் எடுத்துட்டு போக மாதிரி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.